வாரம் ஊர் அலசல் புதிய ஆண்டுக்கு நமது பரிசு. கடந்த 12 நாட்களாக, அதாவது கடந்த டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் பெருவிழாவிலிருந்து ஜனவரி 5 வரை விழா கோலம் பூண்டிருந்த மேற்குலக நாடுகள் ஜனவரி 6 இத்திங்களன்று விழா நாட்களை நிறைவு செய்துள்ளன. ஜனவரி 7 இச்செவ்வாய்க்கிழமையிலிருந்து மக்கள் வழக்கமான பணிகளுக்கு திரும்புகின்றனர். இதே நாளில் பள்ளிகளும் கல்லூரிகளும் கிறிஸ்துமஸ் விடுமுறை முடிந்து மீண்டும் திறக்கின்றன. கிறிஸ்தவ கலாச்சாரங்களை கொண்ட சில நாடுகளில், குறிப்பாக லத்தீன் அமெரிக்கா மற்றும் சில ஐரோப்பிய நாடுகளில், இந்த விழா காலம் 40 நாட்கள் நீடிக்கின்றது. பிப்ரவரி 2 மெழுகுதிரி விழாவோடு இவ்விழா காலத்தை முடிக்கின்றன இந்நாடுகள். வத்திக்கான் துய பேதுரு வழாகத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அழகான எளிய குடில் இதற்கு பின்னர் அகற்றப்படும். இந்த 12 நாள் கிறிஸ்துமஸ் விடுமுறை காலத்தின் நிறைவாக ஜனவரி 6 இத்தாலியில் ஏறக்குறைய எல்லா நகரங்களிலும் லா பெஃபானா என்ற பாரம்பரிய விழா சிறப்பிக்கப்படுகின்றது. இந்நாள் இத்தாலிக்கு தேசிய விடுமுறையாகும். வத்திக்கான் துய பேதுரு பஸ்லிக்காவை நோக்கியிருக்கும் கொன்சிலாசியோனே என்ற அகன்ற சாலையில் இந்நாளில் காலை 10 மணிக்கு மேல் லா பெஃபானா சிறார், இளையோர், வயது வந்தோர், முதியோர் என 100 கணக்கானவர்கள் பலவிதமான மரபு உடைகளில் கிறிஸ்துமஸை சித்தரிக்கும் வகையில் இன்னிசை கருவிகளை இசைத்துக் கொண்டும் ஆடிக்கொண்டும் அணிவகுத்துச் செல்வர். இவ்வணிவகுப்பில் சிலர் கீழ்த்திசை ஞானிகளை குறிக்கும் விதமாக அரச உடை அணிந்து குதிரைகளில் பரிசுகளை எடுத்துச் செல்வர். இந்த அணிவகுப்பு வத்திக்கான் துய பேதுரு பஸ்லிக்கா வளாகத்தில் பகல் 12 மணிக்கு நிறைவடையும். அவ்வேளையில் திருத்தந்தை அவர்கள் வழங்கும் இப்பெருவிழா மூவேளை ஜப உரையை கேட்டு அவரின் ஆசீர் பெற்றுச் செல்வது இத்தாலியில் வழக்கமாக இருந்து வருகின்றது. இந்த அணிவகுப்பை ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நகராட்சி நடத்துகின்றது. இவ்வாண்டு இத்திங்களன்று இவ் அணிவகுப்பை ரியத்தி மாவட்டத்தின் லெயோனேசா நகரம் நடத்தியது.
இதே ஜனவரி 6 திருக்காட்சி விழாவாகும். அதாவது 3 கீழ்த்திசை ஞானிகள் பெத்லகேமில் பிறந்திருந்த குழந்தை இயேசுவை தரிசித்து தங்களின் பரிசுப் பொருட்களை இயேசுவுக்கு கொடுத்த விழாவாகும். இந்த 3 கீழ்த்திசை ஞானிகளை முன்பெல்லாம் அரசர்கள் என்று சொல்வதுண்டு. கஸ்பார், மெல்கியூர், பல்தசார் ஆகிய பெயர்களாலும் இவர்கள் அழைக்கப்படுகின்றனர். லா பெஃபானாவுக்கும் எபிஃபனி என்று 3 கீழை நாட்டு அரசர்களுக்கு குழந்தை இயேசு தம்மை வெளிப்படுத்திய விழாவுக்கும் தொடர்பு இருப்பதாக இத்தாலியில் மரபு வழியாக ஒரு கதை சொல்லப்பட்டு வருகின்றது. ஜனவரி 5 6 இடைப்பட்ட இரவில் இந்த 3 அரசர்களும் குழந்தை இயேசுவை தரிசிக்க விரும்பினர். இவர்கள் தங்கள் பரிசுப் பொருட்களை சுமந்து கொண்டு இரவு முழுவதும் நடந்தனர். ஒரு கட்டத்தில் வழியை இழந்து லா பெஃபானா என்ற ஒரு வயதான பெண்ணின் வீட்டுக் கதவை தட்டினர். அந்த பெண் விருந்தினரை நன்கு வரவேற்பவர். எனவே அந்த பெண் இவர்களை வரவேற்று வேண்டிய உதவிகளையும் செய்தார். பின்னர் அந்த மூவரும் அந்த பெண்ணிடம் குழந்தை இயேசுவை காண்பதற்கு வழி கேட்டதோடு தங்களோடு பெத்லகேம் வரை வர முடியுமா என்றும் கேட்டனர். அந்த பெண்ணோ தனக்கு வீட்டில் அதிக வேலைகள் இருக்கின்றன, அதனால் தன்னால் வர முடியாது என்று சொல்லிவிட்டார். எனவே அந்த மூவரும் பெத்லகேமுக்கு வழியை தெரிந்து கொண்டு சென்றுவிட்டனர். பின்னர் அந்த பெண் குழந்தை இயேசு யார் என புரிந்து கொண்டு தனது மனதை மாற்றி இயேசுவை காணும் ஆவலில் அம்மூவரையும் இரவு முழுவதும் தேடினார். அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால் இந்நாள் வரை லா பெஃபானா குழந்தை இயேசுவை தேடிக்கொண்டிருக்கிறாராம். ஆண்டுதோறும் அதே நாள் இரவில் இவர் பெரிய பை நிறைய பரிசுப் பொருட்களை தோளில் சுமந்து சென்று ஒவ்வொரு வீட்டிலும் சிறாருக்கு பரிசுகளை வழங்கி வந்தாராம். இத்தாலிய சிறார் தங்கள் வீட்டுக் கதவுகளில் காலணி உரை வடிவில் பைகளை மாட்டி வைக்க நல்ல பிள்ளைகளுக்கு பொம்மைகளும் சாக்லேட்டுகளும், பெற்றோர் சொல் கேட்காத பிள்ளைகளுக்கு கறித்துண்டும் வெங்காயமும் வெள்ளைப்பூண்டும் பைகளில் போட்டாராம். இக்காலத்தில் கிறிஸ்துமஸ் தாத்தா பரிசுப் பொருள்கள் கொடுப்பதை லா பெஃபானாவோடு சிலர் ஒப்பிட்டு பேசுகின்றனர்.
பையில் பரிசு பொருளை அள்ளி தந்தேனே தந்தேனே, பாலன் இயேசு பிறந்த செய்தி சொன்னேனே.
லா பெஃபானா என்ற மூதாட்டி பற்றி பாரம்பரியமாக மற்றொரு கதையும் சொல்லப்படுகின்றது. லா பெஃபானா ஒரு சாதாரண பெண். இவருக்கு ஒரு குழந்தை இருந்தது. அந்த குழந்தையை லா பெஃபானா மிகவும் அன்பு செய்தார். அக்குழந்தை ஒரு நாள் இறந்து விட்டதால் மிகவும் வருந்தினார். இயேசு பிறந்திருப்பதை கேள்விப்பட்டு அவர்தான் தனது மகன் என்ற மாயையில் அவரை பார்க்க புறப்பட்டார். ஒரு வழியாக பெத்லகேம் சென்று குழந்தை இயேசுவை தரிசித்து பரிசுகளையும் வழங்கினார். இயேசுவும் அப்பரிசுகளில் மகிழ்ந்து லா பெஃபானாவுக்கு ஒரு பரிசு வழங்கினார். அதாவது, லா பெஃபானா இத்தாலியில் உள்ள ஒவ்வொரு குழந்தைக்கும் தாயாக இருக்க வேண்டும் என்பதே அப்பரிசு. பொதுவாக லா பெஃபானா வயதான, அழுக்கான, நாகரிகமற்ற உடையுடன், நீண்ட மூக்குடன், தோளில் பையுடன், நீண்ட துடைப்பு குச்சியில் பறந்து செல்பவராக சித்தரிக்கப்படுகின்றார். இந்த குச்சியில் பயணம் செய்து வீடுகளின் சாவி துவாரங்களில் எளிதாக நுழைந்து பரிசு பொருட்களை போடுகின்றார். இவர் துடைப்பு குச்சியில் பயணம் செய்வதால் சுற்றுச்சூழலை பாதுகாப்பவர். இவர் பறந்து செல்வதால் எந்த உயிரினத்துக்கும் தீமை செய்யாதவர். பரிசு பொருட்களை பெற தகுதியுடைய சிறாருக்கு மட்டுமே இனிப்புகள் அளிப்பதால் லா பெஃபானா நீதியை சுமப்பவர். தப்பு செய்யும் சிறாருக்கு இவர் அளிக்கும் தண்டனை மிகவும் மென்மையாக இருப்பதால் இவர் சகிப்புத்தன்மை உள்ளவர் என்றெல்லாம் சித்தரிக்கப்படுகின்றார்.
அன்பு நெஞ்சங்களே, இந்த விழாக்களில் பரிசு பொருட்களை முக்கிய இடம் வகிக்கின்றன. ஆலய வழிபாடுகள் கூட முக்கியமாக இருக்காது, ஆனால் பரிசு பொருட்களை பெறுவதிலும் கொடுப்பதிலும் பலர் கவனமாக இருக்கின்றனர். அன்று குழந்தை இயேசுவை தரிசித்த மூன்று ஞானிகள் இயேசுவின் பண்பை குறிக்கும் பொன்னையும் சாம்பிராணியையும் வெள்ளைப்போளத்தையும் இயேசுவுக்கு பரிசாக கொடுத்தார்கள். அறிவியலாளர்கள், ஆன்மீகவாதிகள், சமூக ஆர்வலர்கள், அமைதி விரும்பிகள், இசை ஞானிகள், கவியரசர்கள், கலை நிபுணர்கள் என்று பல்வேறு துறைகளில் சிறந்தவர்கள் இந்த உலகுக்கு மதிப்பிட முடியாத பரிசுகளை கொடுத்துள்ளனர். இவர்கள் விட்டு சென்றுள்ள பரிசு பொருட்கள் உலகினருக்கு எக்காலத்துக்கும் வாழ்க்கை பாடங்களாக உள்ளன. அன்னை தெரேசா விட்டு சென்றுள்ள பரிசு பொருள் ஆதரவற்றோர் மத்தியில் அன்பு பணி செய்ய மனித சமுதாயத்தை தூண்டுவதாக அமைந்துள்ளது. புனித தமியான் விட்டு சென்றுள்ள பரிசு பொருள் தொழுநோயாளர் பணிக்கு அர்ப்பணிக்க அனைவரையும் அழைக்கின்றது. அண்ணல் காந்தி அஹிம்சை என்ற பரிசு பொருளையும் மார்ட்டின் லூத்தர், மண்டேலா போன்றவர்கள் ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வுக்கான தியாகம் என்ற பரிசு பொருளையும், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், சர் சி வி ராமன் போன்றவர்கள் அறிவியலுக்கான தாகம் என்ற பரிசு பொருளையும், ரவீந்திரநாத் தாகூர் போன்றவர்கள் அமர காவிய படைப்பு என்ற பரிசு பொருளையும், மிக்கேல் ஆஞ்சலோ, பாப்லோ பிக்காசோ போன்றவர்கள் காலத்தால் போற்றப்படும் ஞானம் மிகுந்த சிற்பம், ஓவியம் போன்ற பரிசு பொருட்களையும் விட்டுச் சென்றுள்ளனர். இவர்கள் போன்று இன்னும் எத்தனையோ பேர் உள்ளனர்.
இன்றும் சிலர் விலைமதிப்பில்லாத பரிசு பொருட்களை வழங்கி வருகின்றனர். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திரு அவைக்கு தற்போது கிடைத்துள்ள பெரும் பரிசு என்று நாம் துணிந்து சொல்லலாம். அன்பர்களே, நாம் எவ்வகையான பரிசு பொருட்களை நம் குடும்பத்துக்கும், நாம் சார்ந்துள்ள சமூகத்துக்கும், நாட்டுக்கும் விட்டுச் செல்வதற்கு முயற்சிக்கின்றோம்? நாம் வாழும் இடங்களை விட்டுச் சென்றாலும் அவ்விடங்களில் தொடர்ந்து வாழ்வோருக்கு நாம் விட்டுச் செல்லும் நற்செயல்களும், நாம் பிறரில் பதிக்கும் நல் எண்ணங்களும் என்றும் பரிசு பொருட்களாகவே போற்றப்படும். அன்பான தாயாக, பாசமிகு தந்தையாக, பெற்றவர் போற்றும் பிள்ளையாக, நம்பிக்கையுள்ள நண்பராக, மனித மிக்கவர்களாக வாழ்வதே நாம் அளிக்கும் சிறந்த பரிசு பொருள்தானே.
சின்ன சின்ன கண்மணி சிம்பவள பொன்னழகி செல்லமே, உனக்கு ஒரு தாலாட்டு.
ஓர் ஊரில் திருக்காட்சி பெற்றிருந்த மிகப்பெரிய துறவி ஒருவர் இருந்தார். இவர் துணிகள் தைத்து பிழைப்பு நடத்தினார். ஒரு சமயம் மன நிம்மதியை இழந்த பேரரசர் ஒருவர் இந்த துறவியை சந்தித்து அவரது ஞானமிக்க வார்த்தைகளை கேட்டார். நிம்மதி அருளும் பெற்றார். துறவியை விட்டு பிரியும் நேரத்தில் அவருக்கு பரிசு தர விரும்பிய பேரரசர் வைரக்கற்கள் பதித்த தங்க கத்திரிக்கோள் ஒன்றை பரிசாக கொடுத்தார். அது துறவியின் தொழிலுக்கு உதவும் என்று நினைத்த பேரரசர், இதை என் நினைவாக வைத்துக் கொள்ளுங்கள் என்றார். அதை வாங்க மறுத்துவிட்டார் துறவி. முகம் வாடிய பேரரசர் துறவியிடம் தங்களுக்கு உதவக்கூடிய பரிசு எது என்று கேட்டார். எனக்கு ஒரு சாதாரண ஊசியே போதுமானது என்று கூறினார் துறவி. கத்தரிக்கோலை மறுத்து ஊசி போதும் என கேட்கிறீர்களே, அது ஏன் என்று கேட்டார் பேரரசர். அதற்கு துறவி, கத்தரிக்கோல் வெட்டும், பிரிக்கும், ஆனால் ஊசியோ தைக்கும், இணைக்கும் என்று பதில் சொன்னார்.
வெட்டுவது பிரிப்பது எளிது, அது மனங்களை காயப்படுத்தும், உறவுகளை துண்டாக்கும். ஆனால் ஒட்டுவதற்கு நுணுக்கங்களும், பொறுமையும், சகிப்புத்தன்மையும், மன்னிப்பும், ஒப்புரவும், மொத்தத்தில் உள்ளார்ந்த அன்பும் தேவை. ஆதலால் அன்பர்களே, நாம் ஒட்டுபவர்களாக வாழ்வோம். எரிந்து கொண்டிருக்கும் மனக்காயங்களுக்கு எண்ணெய் ஊற்றாமல் மருந்து போடுபவர்களாக இருப்போம். அமைதிக்கு கேடு செய்யும் எதையும் செய்யாதிருப்போம். வாக்கிலும் வாழ்விலும் சுத்தம் காப்போம். தன்னலமற்ற வாழ்வால் நம் வாழ்வையே பரிசாக வழங்குவோம். இதைவிட நாம் கொடுக்கும் பெரிய பரிசு பொருள் வேறு ஏதாவது உள்ளதா? அன்பு நெஞ்சங்களே, 2014 இந்த முதல் வாரம் ஒரு அலசல் நிகழ்ச்சியின் மூலம் நாம் வாழும் சூழல்களில் சிறந்த பரிசு பொருட்களை வழங்க உங்களை அழைக்கின்றோம். உங்களது பரிசு பொருட்களை அஞ்சல் அட்டையில் நாங்கள் எதிர்பார்க்கலாமா?
புதிய ஆண்டுக்கு நமது பரிசு. இந்த வாரம் ஓரலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.